சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பழி அஞ்சின படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நமஃ பார்வதீ பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம் யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமானமந்த்யஹோ யத் பதம் ஹரிவிரிஞ்சி மார்கிதம் தத் பதம் சமனு சிந்தையே சதா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன், ரொம்ப அற்புதமான அர்த்தம். யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம், யாருடைய திருப்பெயர் வேதங்களுக்கு நடுப்புற ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கோ, யாருடைய திருப்பெயர் வேதங்களுக்கு நடுப்புற ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கு, யாருடைய திருப்பெயர்? பரமேஸ்வருடைய திருப்பெயர். அது என்ன திருப்பெயர்? சிவங்கிற ரெண்டு எழுத்து. நம்ம மாத்தில் உஸ்தியான ஒரு மாணிக்கமோ ஒரு வைரமோ ஒரு முத்தோ இருந்ததுன்னா அதை வாசலில் வைப்போமா கொல்ல பக்கம் வைப்போமா? ரெண்டு பக்கமும் வைக்க மாட்டோம். நடுப்புற ஒரு ரூம், பெட்ரூம். அந்த ரூமில் ஒரு பீரோ, அந்த பீரோவில் ஒரு லாக்கர், அந்த லாக்கருக்குள்ள ஒரு ஜுவல் பாக்ஸ், அந்த ஜுவல் பாக்ஸில் ஒரு கம்பளம் போட்டிருக்கோம் வெல்வெட்டு, அதில் தானே வைப்போம். அதே மாதிரி வேதம் என்ன பண்ணுறது, சிவநாமா தான் நாம ரத்னம், அதை விட ஒஸ்தியான நாமா இல்லை என்பதனால வேதம் முழுக்கவே மந்திரமயம் தானே. வேதத்தில் வர ஒவ்வொரு சப்தமுமே பகவானை நமக்கு உணர்விக்கிற ஒரு மந்திரம்தான். அத்தனை மந்திர குவியல்களுக்கு நடுப்புற மந்திர ராஜம் ரத்னமாக இருக்கிற இந்த சிவநாமாவை நான்கு வேதங்களை மூணு வேதம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த மூன்று வேதங்களில் நடுப்புற இருக்கிற யஜுர்வேதத்தில், அதனுடைய சம்ஹிதா பாகத்தில், அதனுடைய சப்த காண்டங்களுக்குள்ளே நடுப்புற அந்த நாலாவது காண்டத்தில், அதில் வர அந்த அந்த ஸ்ரீருத்ர பிரசனத்தில் அது நடுப்புற வச்சுருக்கு. அப்போ கரெக்டாக நடுப்புற வச்சுருக்கான்னு நம்ம வந்து ஸ்கேலை வச்சுன்னு பார்க்கக்கூடாது. நம்முடைய உடம்பில் ஹிருதயம் கரெக்டாக நடுப்புற இருக்கா? கரெக்டாக நடுப்புற இல்லை, ஆனால் அது ஹிருதயம் தான் முக்கியமான ஸ்தானம். கரெக்டாக நடுப்புற தொப்புள் தான் இருக்குது, அதனால அது ஒஸ்தி கிடையாது. அதுபோல் ஹிருதயத்தை போல வேத ஹிருதயமாக இருக்கிற ஸ்ரீ ருத்ரத்தில் இருக்கு. ருத்ரத்துக்கு இன்னொரு மகிமை என்னென்னா, நான்கு வேதங்கள், வேதங்கள்லாம் பிரச்சனை பிரச்சனமாக இருக்குது. பிரச்சனம்னா ஒரு சாப்டர், அந்த பிரச்சனம் எல்லாமே ஒரே விஷயமா இல்லை. அந்த பிரச்சனத்தில் அணுவாக்கங்களாக பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அணுவாக்கம் ஒரு விஷயமா இருக்கும், பிரச்சனத்தில் பல அணுவாக்கங்கள் இருக்கும், பல விஷயங்கள் அடங்கினதாக ஒரு பிரச்சனம் இருக்குது. வேதத்தில் வர எல்லா பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனத்தை வர இப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் முதல்லேருந்து கடைசி வரையும் ஒரே தாத்பரியத்தோடு இருக்குது. அந்த பிரச்சனத்துக்கு நமக்கம்னு பேர். பதினோரு அணுவாக்கமும் பகவானை நமஸ்காரம் பண்ணுறதையே தாத்பரியமாக வச்சுட்டுருக்கு. அதனால் அதுதான் வேதசாரம். அதை போல் இன்னொரு பிரச்சனம் இல்லை, விலட்சணமாக இருக்குது. அது உண்டானதே சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக. சுவாமியை நமஸ்காரம் பண்ணால் நம்முடைய அனந்தமான அபராதங்களையும் அவர் கிருப்பையினால் வந்து க்ஷமித்து நமக்கு மேலான ஆனந்தத்தை தரார். அவர் ஜெகத் பித்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பாட்ட சாரி கேட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டால் மன்னிச்சிடுவார். அவர் நமக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறதுனால அவருடைய மன்னிப்பை வாங்கிறதுக்கும் அவருடைய கிருப்பையை வாங்கிறதுக்கும் நமஸ்காரத்தை விட ஈஸியான சுலபம், நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் சுலபமான ஒரு உபாயம். நம்ம ஒன்று சம்பாதிச்சு அவருக்கு தர வேண்டாம், அப்பாவை நமஸ்காரம் பண்ணால் போகிறோம், அவர் சம்பாதிச்சு நமக்கு கொடுத்துருவார். சுவாமியுடைய சம்பாத்தியம், அவருடைய சொத்து நமக்கு வந்துடும், கைலாச பதவி நமக்கு வந்துடும். நாம் பண்ணுறது என்னென்ன, வெறும் நமஸ்காரம் தான் பண்ணுறோம். இந்த நமஸ்காரம் எப்படி பண்ணுறோம்? அவர் கொடுத்த சரீரத்தை வச்சுட்டே அவருக்கு பண்ணுறோம். அப்பா தான் நமக்கு சரீரத்தை தரார். அப்பா கொடுத்த சரீரத்தை வச்சுட்டே அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படின்னா நாம் வந்து வெள்ளை பிள்ளையாரை கிள்ளி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி, நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலை. அப்போ இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணி அவருடைய கிருப்பையை அடையணுங்கிறதுக்காக அந்த வேதம் வந்து அந்த பிரச்சனத்தை சொல்கிறது. யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம், யாருடைய பெயர் வேதங்களுக்கு நடுப்புற பாதுகாக்கப்பட்டிருக்கோ. ஏன் பாதுகாக்கப்பட்டிருக்கு? அது உத்தமங்கிறதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கு. எம் பிரதீக நிகமா நமந்தியகோ, யாரை குறித்து வேதங்கள் நமஸ்காரம் பண்ணுகின்றனவோ, எல்லா தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வத்தினுடைய பெயர் வேதத்தில் வருதுன்னு பெருமை.
எங்கள் சாமியை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குங்கிறா. சொல்கிறா அவர் ஐயப்பனை பற்றி வேதத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, துர்கையை பற்றி வேதத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ தேடி எடுத்துன்னு காமிச்சு பிரமாணம் காமிச்சு. அப்போ அவளுக்கெல்லாம் என்னென்னா வேதத்தில் ஒரு தெய்வத்தினுடைய பெயர் வந்துடுத்துன்னா அந்த தெய்வம் உஸ்தி, அப்போ வேதம் உஸ்தின்னு அர்த்தம். எந்த வேதம் எல்லா தெய்வங்களையும் தெய்வங்களாக பண்ணிண்டு உஸ்தியாக இருக்கோ அந்த வேதம் பிரபுவுக்கு அடிமையாக இருக்குது. அந்த வேதம் சுவாமி காலில் விழுந்து விழுந்து வணங்குறது. சுவாமி காலில் விழுந்து வணங்கினா பரவாயில்ல, சுவாமியுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் சொல்கிறது. பகவானே உன் கையில் இருக்கிற வில்லுக்கு நமஸ்காரம் சொல்கிறது. அந்த வில்லில் புட்டின அம்புக்கு நமஸ்காரம் சொல்கிறது. அந்த அம்பை என் மேலே போட்டுவிடாதுன்னு சொல்கிறது. என்னையும் எங்கள் அம்மா அப்பாவையும் காப்பாற்றுன்னு சொல்கிறது. என்னுடைய விரோதிகள்ட்ட என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது. என்னுடைய விரோதிகளை உனக்கு பக்ஷணமாக தரேன்னு சொல்கிறது. இப்படி அவ வேதம் வந்து இப்படி சுவாமிகிட்ட ஈடுபடுறதுனால எம் பிரதீக நிகமா நமந்தியகோ அகோனா ஆச்சரியம். யாரை குறித்து வேதங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுகின்றவோ, எத்பதம் ஹரி விரிஞ்சி மார்க்கிதம். இந்த உலகத்துக்கு முக்கியமான தெய்வங்கள் ரெண்டு, நம்மெல்லாம் படைக்கிறவர், நம்மளாம் காப்பாற்றுறவர். நம்மெல்லாம் படைக்கிறவர் பிரம்மா பிதாமகர்னு அவருக்கு பேர். நம்மளாம் காப்பாற்றுறவர் மகாவிஷ்ணு. இந்த பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கி காப்பாற்றுற ரெண்டு பேரும் அவனை தேடி அழைச்சிருக்கான். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவர். அப்போ அவருடைய கிருப்பையினால தான் இவளுக்கு இந்த சிருஷ்டி சாமர்த்தியம், ரக்ஷண சாமர்த்தியம்லாம் வருது. அவருடைய கிருப்பையினால் இவ நன்னா படைக்கிறா, நன்னா காப்பாற்றுறா அப்படின்னு அந்த பகவானை நான் அனுசந்தானம் பண்ணுறேன். தத்பதம் சமனு சிந்தையே சதா. நமோஸ்து விஸ்வரூபாய விஸ்வநாதாய சம்பவே விஸ்வாதீதாய சாந்தாய லீலா நித்திய விபூதையே. சுவாமிக்கு எப்பொழுதும் உள்ள சொரூபம்னு ஒன்று உண்டு, லீலைன்னு ஒன்று உண்டு. லீலைனா சுவாமி பண்ணுற லீலைகள்லாம் 64 நம்ம என்றோம், 64 எண்ணிக்கை கிடையாது, அனந்தமாக லீலைகள். இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைக்கிறதுலேருந்து எல்லாம் அவருக்கு லீலை. பிரபஞ்சத்தை படைக்கிறது லீலை, காப்பாற்றுறது லீலை, ஒடுக்கிறது லீலை, நம்ம புத்தியை மறைக்கிறது லீலை, மறைஞ்ச அவர் தன்னை காமிச்சு அனுகிரகம் பண்ணுறது லீலை. பஞ்சகிருத்திங்களும் அவருக்கு லீலாத்மகம்தான். அப்படியே லீலையில் ஈடுபடுறதுன்னு அவருக்கு ஒரு சுரூபம் இருக்குது, அது அவருடைய சக்தமான சுரூபம், சக்தியோடு கூடிய சுரூபம். அப்போ லீலைகளை விட்டுட்டு தனித்திருக்கிற சுரூபம்னு உண்டு, அதுக்கு நித்தியம்னு பேர். அவருடைய சொஸ்வரூபம் அது, அதான் சிவஸ்வரூபம். அப்போ ரெண்டுமா இருக்கிற, அதான் ரெண்டும்னா ரெண்டும் சமகாலத்திலே அவருக்கு இருக்குது. ஒன்று விட்டு ஒன்று இல்லை, ரெண்டும் சமகாலத்திலே இருக்குது. எப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறோம், பாட்டு எழுதியிருக்கும் போது பேப்பர் இருக்குது, பேப்பரில் பாட்டு இருக்குது, ரெண்டு சமகாலத்தில் ஒரே இடத்துல இருக்குது, சமவேதான்னு பேர். சுவாமிகிட்ட அம்பாள் எப்போதுமே இருக்கா, சக்தி ராகித்யம் கிடையாது. அப்போ அவருடைய நித்தியஸ்வரூபத்துக்கு ஹானி இல்லாமல் லீலை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் லீலை, ஒரு காலத்தில் நித்தியமும் கிடையாது. அதனால தான் சிவ தத்துவத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம புத்தியை கொண்டு புரிஞ்சிக்கூடாது. என்னுடைய குருநாதன்கிட்ட சொல்லியிருக்கார், வேதம் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கோ, அப்படியே நம்பு, அப்படியே தியானம் பண்ண, அப்படியே பாவி, அப்படியே பாவிச்சேன்னா அப்படியே புரிஞ்சிடும். விசாரம் பண்ணாத, விசார மார்க்கத்தை அவர் நிவாரணம் பண்ணார். விசாரம் பண்ணால் நம்முடைய புத்தி கொண்டு விசாரம் பண்ணி தப்பான முடிவுக்கு வந்துடுவோம். ஜெகன் மித்தியான தப்பான முடிவுக்கு வந்துடுவோம், தப்பான முடிவுக்கு வரக்கூடாது, ஜெகத் மித்யா இல்லை. அப்போ சமகாலத்தில் சகல நிஷ்கல சுரூபம் இருக்குது சுவாமிக்கு. பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்று அவ்வூரு தன்னுள் அடக்கி கரைக்கினும் கறக்கும். சுவாமி அம்பாள் சுரூபமாக தான் இருக்கார். அவர் காட்டினாலும் காட்டுவார், காட்டாட்டாலும் காட்ட மாட்டார். அம்பாளை காட்டு காட்டின்னு வருவார், காட்டாமலும் வருவார். அவர் காட்டின்னு வந்தாலும் காட்டாமல் வராட்டாலும் அவளை பிரிக்க முடியாது, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கா. அவர் நமக்கு காட்டுறதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அப்படி அவர் இருக்கார். ஆனால் அவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும். அந்த சுவாமி, நம்ம சுவாமி இருக்காரே பரமேஸ்வரன், அவர் மட்டும்தான் பாக்கியே வச்சுக்காமல் கொடுப்பாராம். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார். சாமிகிட்ட ஒன்றுமே பாக்கி இருக்காது போல இருக்கு, அத்தனையும் எனக்கு கொடுத்துட்டார், ஓட்டாண்டியாக போயிட்டார் என்று பக்தாள்லாம் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி அத்தனையும் கொடுத்துட்டு வருவார். என்ன காரணம்னா யாரும் தன்னுடைய சொரூபத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டா. நம்ம கையில் இருக்கிற ஒரு செல்லு கொடுக்கலாம், நம்ம வஸ்திரத்தை கொடுக்கலாம், நம்மளை நம்ம கொடுக்க முடியுமா? நம்மளை நம்ம கொடுக்க முடியாது. இந்த லோகத்தில் தன்னையே கொடுக்குற வஸ்து ஒன்று தான், சிவ வஸ்து தான். சேர்வார் தாமே தானாக செய்வன், தன்னையே அந்த பக்தனுக்கு கொடுத்து நீ நானும் ஒன்று என்று பெருமான் ஆக்குகின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் தன்னுடைய அவருக்கு ஒரே சக்தி தான், பலவிதமாக பேசப்படுறார், பல காரியங்கள் பண்ணுறதுனால அந்த சக்தி சம்பன்னாக இருந்துட்டு இந்த பெரிய உலகத்தை அவர் நடத்திகிட்டே இருக்கார். இந்த உலகத்தை நடத்துறதுனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது, நமக்கு தான் எல்லா லாபமும், உயிர்களாகின்ற நமக்கு தான் எல்லா லாபமும். எஸ்யா வித்யா ஜகத்ரூபா. வித்யாயஸ்ய ஆத்மசம்ஸ்திதிஹி ஸ்வச்சந்தா சாஹிதஸ்யேச்சா தஸ்மை தஸ்யை நமோ நமஹ. கண்ணு கேட்காமல் இருந்தாலும் பகவானை தெரிஞ்சுக்காம நம்ம இருக்கலாம், பக்கத்திலே இருந்தாலும் சுவாமியை தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். எப்படின்னு கேட்டால், நம்ம முதுகு நம்ம கூடவே இருக்குது, நம்ம தெரிஞ்சுட்டா இருக்கோம். நம்ம தலை நம்ம கழுத்து மேலேயே இருக்குது, யோசிச்சுட்டு இருக்கோம் அதை பற்றி. ஒரு தலைவலின்னு வந்தால் தான் தலை இருக்கிறதே தெரியுது. கண்ணில் தூசி விழுந்தால் தான் கண்ணு கறிக்கிற போது தான் கண்ணு இருக்குதுன்னு தெரியுது. வயிற்று வலி வந்தால் தான் பக்கோடா சாப்பிட்டது போகணுன்னு தோன்றுறது. காலை விழாது இடிச்சுட்டா தான் இந்த கால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இழுத்து நிறுத்துன்னு போகிறது அப்படின்னு தெரியுது. அப்போ முதுகு இருந்தும் முதுகு தெரியல, சுவாமி நம்ம கூடவே இருந்தும் நமக்கு சுவாமி தெரியல, இதுதான் சம்சார துக்கம். அந்த சுவாமியை பற்றின அஜ்ஞானம் இருக்கே, அவித்யா இருக்கே, அதனால பிரவிருத்தியா இருக்கு. எஸ்ய அவித்யா ஜெகத்ரூபா, அவனை தெரிஞ்சுட்டோன்னா இந்த பிரவிருத்தி நின்றுடுறது. வித்யா எஸ்ய ஆத்மசம்ஸ்திதி, பகவானுடைய பாதாரவிந்த ஞானம் வந்துருத்துனா இந்த ஜெகத்துக்கு நம்ம திரும்பி வரப்போறதில்ல, ஆத்மா என்ற சுவாமிகிட்ட நமக்கு சம்ஸ்திதி உண்டாருது, அவன்கிட்டே நிலை பெற்றுடுறோம். ஆத்மாங்கிறது பகவானுடைய நாமா, ஆத்மாங்கிறது உயிருக்கும் பேரு, சுவாமிக்கும் பேரு. சுவாமியோட பேர் தான் உயிருக்கு வரும். எப்படின்னா தாத்தா பேர் குழந்தைக்கு வருது, பேரனுக்கு. சுவாமி ஜெகத் பிதா, அவர் பேர் தான் எல்லாருக்கும் வருது. சுவாமிக்கு ஒரு பிதா இல்லைங்கிறதுனால பிதாவோட நம்ம பேரே வருது. இப்போ நமக்கெல்லாம் பிதா இருக்கிறதுனால தாத்தா பேர் பேரனுக்கு வருது, சுவாமிக்கு பிதா இல்லைங்கிறதுனால அவர் பேரே உலகத்துக்கு வருது. இப்போ அவருடைய ஆத்மாங்கிற பேர் நமக்கு வருது, அவருடைய நாராயணன்கிற பேர் நாராயணருக்கு வருது, அவருடைய பிரம்மாங்கிற பேர் பிரம்மாவுக்கு வருது, அவருடைய இந்திரன்கிற பேர் இந்திரனுக்கு வருது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. ரிக்வேதத்துக்கு சூத்திரம் வகுத்த ஆசுலாயனர் சொல்கிறார், வேதத்தில் வர அத்தனை நாமாக்களும் ருத்ரனுடைய நாமாக்கள், அதை தான் தேவர்கள்லாம் தரிக்கிறார், பிதாவோட நாமாவை தரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவருடைய நாம ஆத்மான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த நாமாவனால அவருக்கு அர்ச்சனை இருக்குது. யஜுர்வேத பிராமணத்தில் ஆத்மா யநமஹ ஆத்மலிங்கா யநமஹ, ஆத்மா யநமஹாங்கும்போது ஆத்மாங்கிறது பரமேஸ்வருடைய பெயர், ஆத்மலிங்கா யநமஹாங்கிறது ஆத்மாங்கிறது ஜீவனுடைய பெயர். ஆத்மா எஸ்ய லிங்கா ச ஆத்மலிங்கா, ஆத்மா யாருடைய லிங்கமோ அவர் ஆத்மலிங்கம். லிங்கம்னா அடையாளம். இந்த ஜீவன் யாருக்கு லிங்கமோ சரீரவத்து இருக்கோ அவர் பிரபுவான ஆத்மலிங்கன். இப்போ ஆத்மலிங்கன்கிறவர் யாருன்னா, ஆத்மாங்கிற ஜீவனை சரீரமாக கொண்டவர். ஆத்மா யாருன்னா, சுயம் ஆத்மாவாக இருக்கிறவர். அப்போ ஆத்ம சம்ஸ்திதிங்கிறது அவரை பற்றி அறிந்தாலே அவர்கிட்ட போய் நம்ம இருந்துருவோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்காத போது நம்ம உலகத்தில் ஒழுங்குருப்போம். அவரை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா அவர் மடியில் போய் உட்காந்துருவோம். எஸ்யா வித்யா ஜெகத்ரூபா வித்யா எஸ்ய ஆத்ம சம்ஸ்திதி. அப்படி சரி, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவர் கையில் தான் இருக்குது, அவருடைய இச்சையினால் இருக்குது. அப்பா கூப்பிட்டு குழந்தைய மடியில் வச்சுட்டாருன்னா அந்த குழந்தை எங்கேயும் இறங்கி ஓடி போக முடியாது. இப்போ சுவாமி நம்ம தன்னை நமக்கு காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளால் அவரை பார்க்காம இருக்க முடியாது. இப்போ அவர் காட்டினாதான் பார்க்க முடியுங்கிறது ஒன்று, காட்டும்போது பார்க்காம இருக்க முடியாதுங்கிறது இன்னொன்று சூக்ஷ்மம் இருக்குது. அப்பா குழந்தைய கையில் தூக்கிட்டார்னா குழந்தையால் இறங்க முடியுமா? இப்போ முருகப்பெருமானை கையில் தூக்கிட்டார், பிரம்மாவை ஜெயிலில் போட்டையே அவருக்கு பிரணவார்த்தம் தெரியாதுன்னு அந்த பிரணவார்த்தத்தை எனக்கு சொல் அப்படின்னு சுவாமி கையில் தூக்கிட்டார். இவர் சத்தியமான பிரணவார்த்தத்தை சொல்லலைன்னா அவர் கீழே இறக்கி விட மாட்டார். அவர் கீழே இறக்கி விடலைன்னா இவர் வள்ளியோட டூயட் பாட முடியாது. புரியுறதா? அப்போ என்ன பண்ணார் முருகன், நன்னா மாட்டின்னுட்டோம் சுவாமிகிட்ட அப்படின்ட்டு பிரணவத்தோட சத்தியார்த்தத்தை சொன்னார். பகவானே பிரணவம்ங்கிறது நீர்தா, நீர்தா பிரணவார்த்தம் சொன்னோடனே சரியா சொன்ன அப்படின்னு இறக்கி விட்டுட்டார். அப்போ சுவாமி நமக்கு மோட்சத்தை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார்னா யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய இச்சை என்பது சர்வ சுதந்திரமான இச்சை. அவரே தேடி வந்து நம்முடைய குருநாதர் திருவாச்சகம் பாடின திருவாதருடைகளுக்காக அவரே தேடி வந்து தீட்சை கொடுத்து, குதிரை வாங்க போனவருக்கு குறுக்க வந்து தீட்சை கொடுத்து, பாதங்களை சென்னியில் சூட்டி திவ்ய ஞானத்தை கொடுத்து, அவருக்காக இந்த மதுரையினுடைய மண்ணை எடுத்து சுமந்து அவருக்காக பிரம்படிப்பட்டிருக்கார். அசரீரியாக சுவாமி சொல்கிறார், வாதகுருவனுக்காக தான் இவ்வளவும் செஞ்சோம். அப்போ வந்து நெல்லுக்கு இறைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் என்று சொல்லி, உத்தம அதிகாரியாக இருந்தாலும் வந்திக்காக இந்த திருவிழாடல் இல்லை, சுவாமியினுடைய வாக்குப்படி பார்த்தா வாதருடைகளுக்காக தான். வந்தி அவளுக்கு யோகியத்தை இருந்த காரணத்தினால அவளுக்கு அப்போ கைலாச கத்தி கிடச்சிது. வாதவூரானுக்காக வைகையில் வெள்ளம் வரலைன்னா சுவாமி வந்திட்டு வந்து பிட்டு வாங்கி சாப்பிட போகிறதில்லை. அதனால் அந்த அவர் சுவாமி தன் வாக்குனாலேயே சொல்லிட்டார். அப்போ சுவாமிக்கு ஒருத்தர் மேலே ஆசை வந்துருத்துனா அதை தடுக்க முடியாது. அப்போ அவர் சர்வ சுதந்திரம்னு தெரியுது. ஸ்வச்சந்தா சாகி தஸ்யேச்சா, ஸ்வச்சந்தம்னா ஃப்ரீ, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் விரும்பினது அவர் செய்வர். நாமெல்லாம் இந்த காலத்தில் கல்யாணம் சீக்கிரம் ஆக மாட்டேங்கிறது. நமக்கு யாராவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான்னா நம்ம அவள்கிட்ட எவ்வளோ நன்றியோடு இருப்போம். தனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வந்த ஒத்தனை எரிச்சு விட்டார் அவர். கல்யாணம் பண்ணிக்க வந்தவனே எரிச்சு விட்டார் அப்படின்னா அவர் நினச்சதை செய்வார்னு அர்த்தம். மன்மதனே ஸ்வச்சந்தா சாகி தஸ்யேச்சா தஸ்மை தஸ்யே நமோ நமஹ. அவருடைய இச்சா ரூபமாக இருக்கிறவள் தான் அம்பாள் மீனாட்சி. பரமேஸ்வருடைய விருப்பம் தான் அம்பாள்னு சொல்லப்படுது. சுவாமி எதை விரும்புகிறாரோ அதுதான் அம்பாள் செய்கிறா. சுவாமியுடைய விருப்பமே அவள், அவளுக்கென்று ஒரு விருப்பம் கிடையாது. அவ்வளவு நூற்றுக்கு நூறு அந்த பாத்திபிரத்தியம் சுவாமியோட ஐடென்டிஃபை ஆகியிருக்கா. சுவாமி நினைக்கிறதா அவள் நினைப்பா. சுவாமியும் அம்பாள் அர்த்தநாரீஸ்வரலாக இருக்கா. அதை யோசிச்சு பார்த்தேன்னா இடது கண் மீனாட்சியோடது, வலது கண் சுவாமியோடது, இடது கை மீனாட்சியோடது, வலது கண் சொக்கநாதரோடது, அப்படி எல்லாம் இருக்கு. ஹிருதயத்தை ரெண்டாக பிரிக்க முடியாது. இடது மனசு வலது மனசுன்னு பிரிக்க முடியாது. அப்போ மனசு ஒன்று தான். அப்போ ரெண்டு பேருக்கும் எது ஒன்று? அந்தரங்கம்ங்கிறது ஒன்று. அதான் இச்சா ரூபமாக அம்பாள் இருக்க அப்படின்னு. இச்சா ஞான கிரியா ரூபா சக்திரியா பரமேஸ்வரி சா கரோது சிவா பின்னா சர்வத்ர ஜயமங்கலம். இச்சை என்ற வடிவம், ஞானம்ங்கிற வடிவம், கிரியைங்கிற வடிவம், இப்படி இது முக்கியமான மூணு வடிவங்கள். இதை தவிர பல அனந்தமான வடிவங்களை கொள்கின்ற அந்த அம்பாள், அவள்தான் பரமேஸ்வரி என்றால் மேலான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரி. எல்லா உலகத்தையும் தனக்கு அடிமையாக கொண்டிருக்கின்ற உடையவள் அவள். வந்து நமக்கு மேலான மங்களத்தை செய்யட்டும். நான் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பரமேஸ்வருடைய கிருபை என்பது நம்மளை என்ன காப்பாற்றட்டும். சிவஸ்ய கருணா சாட்சாத் ஸ்வானுபூதி ரிதிஸ்ருதா சைதன்ய ரூபாம் தாம் தேவீம் பிரபத்யே சரணம் முதா. சிவபக்தாள், சிவஞானிகள், சிவயோகிகள் எப்படி எந்த நிலையில் அவளை நம்ம பார்த்து சொன்னாலும் அவள்லாம் ஒரு ஆனந்த பரவசத்தில் இருக்கா. பக்கத்தில் இடி விழுந்தாலும் தெரியாமல் கண்கள்லேருந்து அந்த ஆனந்த கண்ணீர் பெருக சிவனேன்னு இருக்கா. நீங்கள் அவளை எந்த திருஷ்டியில் பார்த்தாலும் சரி, பக்தன்னு பார்த்தாலும் சரி, யோகின்னு பார்த்தாலும் சரி, ஞானின்னு பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு வஸ்து அவளுக்கு அனுபவத்துக்கு வந்துடுத்து. நம்ம திருஷ்டியில் தான் ஒருத்தர பக்தன்னு சொல்கிறோம், யோகின்னு சொல்கிறோம், ஞானின்னு சொல்கிறோம். ஆனால் அவள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே சாப்பாடு தான். சிவரசத்தை அவள் குடிச்சுட்டு இருக்கா. அது என்னன்னு கேட்டால் உண்மையில் அவள்கிட்ட சுவாமி வச்ச தயவு தான் அது. அதுக்கு சிவசிய கருணா, இதான் ஆகமங்கள் சொல்கின்றன. என்ன பரமேஸ்வருடைய கருணையைத்தான் அவாவா தன்னுடைய அனுபூத்தின்னு சொல்லிக்கிறா. சிவானுபவம்னு சொல்லிக்கிறது என்னென்னா உண்மையில சுவாமியுடைய கிருப்பை தான். கிருப்பா ரூபமாக சுவாமி இருக்கார். நெருப்பை தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான், நெருப்பு சுட்டுடுதுன்னு அர்த்தம். தேன் திதிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், தேன் அவன் நாக்குக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். சுவாமி வந்துட்டார்னு அர்த்தம், சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஒருத்தன் சுவாமியை கட்டினுட்டேன்னு சொல்கிறான், சுவாமி அவனை கட்டினுட்டார்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். சாமியை நம்மளால கட்டிக்க முடியாது. சாமி எல்லாமா இருக்க, அகண்டமா இருக்கிறது. நாம எப்படி அவரை போய் கட்டிக்கிறது? அவர் நம்மளை கட்டின்ட்டார்னு அர்த்தம். அப்பா குழந்தைய தூக்கின்ட்டார்னா குழந்தை என்ன பண்றது? அப்பா என்ன கட்டினுட்டேங்கிறது. அப்பா கையை கொடுக்குறாரு, குழந்தை கையை முறிக்கிறது. ஆனா என் கையை நீ முறின்னு கொடுக்கும்போது அப்பா கையை முறிக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை என்ன சொல்றது? அப்பாவால் என் கையை முறிக்க முடியாது, என்னால் அப்பா கையை முறிக்க முடியும்னு சொல்றது. அதுக்கு அப்பா விட்டுருக்கார். அதுக்கு என்ன பண்ணிருக்கார்? அப்பா விட்டுருக்கார். ஆகவே இத்தனை லீலையும் அப்பா அவருடைய கிருப்பைன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னை தெரிஞ்சுக்க விடுறார். அப்போ நம்முடைய அனுபூதிங்கிறது அவருடைய கருணை தான். ஆகவே நமக்கு இந்த லோகத்தில் அவருடைய கிருப்பையை தவிர இன்னொரு லட்சியம் கிடையாது. நமக்கு எது லட்சியம்? பகவானுடைய கிருப்பையை சம்பாதிக்கணும். அதை தவிர வேறு லட்சியம் கிடையாது. அதுக்கு எது உத்தமமான உபாயம்னு கேட்டால் பக்தியை விட உத்தமமான உபாயம் கிடையாது. பக்திரேவ கரியசி என்று பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. நாகம் வேத்மி கிருபா சிந்தோஹோ பிரசாதாத் கதிமன்யதா விருத்தைவோபாய ஜாலம் தூ தஸ்மாத் பக்திம் விரிணே நிஷம். கருணை கடலா இருக்கிற பகவானுடைய அனுகிரகத்தை தவிர இன்னொரு வழி எனக்கு இருக்கு சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நான் நினைக்கல. அப்படி இன்னொரு வழி இருக்குன்னு யாராவது எனக்கு சொன்னா கூட அந்த வழி இந்த வழியை போன்ற உத்தமமான வழியா நான் நினைக்கல. ஆகவே நான் பெருமாண்ட பக்தியை மட்டும்தான் பண்ண விரும்புகிறேன். பக்திங்கிறது ஒற்றுமை, நன்றி உணர்ச்சி. நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்கான்னா நம்ம அவளுக்கு கடமைப்பட்டு இருக்கோம். இந்த நன்றி உணர்ச்சிக்கு தான் பக்தின்னு பேர். சுவாமி எனக்கு நான் விரும்பாமலேயே அறியா பருவத்திலேயே எனக்கு எத்தனையோ பண்ணியிருக்கிறார். சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிருக்கார்? இவன் நம்மளை அறியாமல் இருக்கா, நம்மளை உள்ளங்கனம் பண்ணிட்டுருக்கான்னு நம்மளை உதாசீனம் பண்ணாமல் நமக்கு சாப்பாடு கொடுத்து, நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து, நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்து, நமக்கு வித்தியை கொடுத்து, நமக்கு தனத்தை கொடுத்து, நமக்கு வாகனத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இதெல்லாம் சுவாமி தான் கொடுக்குறாருங்கிற நினைப்பையும் கொடுத்து அவற்றை வரும்போது, நான் இத்தனை நாள் நீ என்னை மறந்துருந்தியே, நீ இப்போ மட்டும் என்னை ஞாபகத்தில் வரியா அப்படின்னு உலக மக்கள் போல சண்டை போடாமல் இப்போயாவது வந்தையே அப்படின்னு அரவணைச்சிக்கிறாரா இல்லையா? அதை நினச்சி அவற்றை நன்றியோடு இருக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேர். அந்த பக்தியை விட மேலான உபாயம் கிடையாது சுவாமி அடையிறதுக்கு. அதான் உபாயம். எத்தனையோ உபாயங்களை சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, மூக்கை பிடிச்சின்னு உட்காரு, தலைகீழ் நில்லு, அதில் பிரதான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பக்திங்கிற உபாயத்துக்கு அனுகுணம், அனுகுணம். ஒரு ஸ்திரீக்கு ஆத்துக்காட்டு இருக்கிற அன்பு தான் முக்கியமான கற்புங்கிறது. அவள் இதை கொண்டா அதை கொண்டாந்து ரொம்ப சொல்கிறது, சிஸ்டர் பண்ணுறது, பிடிக்காத செய்யாமல் இருக்குது, பிடிச்ச செய்கிறதுங்கிறதுலாம் வந்து இதனால் தானாக நிகழறது. நமக்கு சுவாமிகிட்ட அன்பு வந்துடுத்துன்னா அவருக்காக நம்ம பிரதோஷத்தில் விரதம் இருக்கோம், சோமவாரம் விரதம் இருக்கோங்கிறதுலாம் பக்தியினால் பண்ணுறது. பக்தி இல்லாமல் இதை மட்டும் பண்ணி அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அது எது முக்கியம், பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறத நித்தியம் நித்தியப்படி நம்ம அனுசந்தானம் பண்ண வேண்டியது இந்த விஷயங்கள் தான். குலோத்துங்கன் வந்து ராஜ பரிபாலனம் பண்ணுறார். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு ரொம்ப உஸ்தியான குணத்தோட அனந்த குணன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. பக்தியில் அவரை யாரும் தட்ட முடியாது. அப்படி அனந்த குண பாண்டியன்கிறது பிறந்தார். அந்த குழந்தை வளர்ந்துன்னு வரார். அத்தியாயனெல்லாம் பண்ணிட்டு வேதாத்தியானம் பண்ணிவிட்டு ஒரு ராஜாவுக்கு தேவையான வில் வித்தை, வாழ் வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேர் ஓட்டுதல் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அனந்தகுணன் பாண்டியன் கலைகள் நிரம்புகின்ற பூர்ணச்சந்திரனை போல் வளர்ந்துட்டு வரார். இப்படி இருக்கும்பொழுது திருப்புத்தூர்னு ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் இருக்குது. புத்தூருங்கிற பேரில் பல க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. பாண்டிய நாட்டில் திருப்புத்தூர்னு தஞ்சாவூர் போகிற வழியில், இந்த காரைக்குடி போகிற வழியில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, திருத்தலிநாதர் சுவாமிக்கு பேர். அந்த ஊர்லேருந்து மதுரையை நோக்கி ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவியோடு கூட கைக்குழந்தையோடு கூட வந்துட்டுருக்கார். மதுரைக்கு போய் ஒரு காரியமாக மதுரைக்கு வரத்துக்காக வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கிற பொழுது அந்த ஸ்திரீ அந்த வெயிலில் வந்துட்டுருக்கும்போது குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற ஸ்திரீ அவள். அதனால் அவளுக்கு ஒரு அந்த விவசாயத்தினால தாகம் அதிகமாக இருந்து நீர் வேட்கை. அதுக்காரை பார்த்து கேட்குறா, குடிக்கிறதுக்கு நல்ல தீர்த்தமாக இருந்தா கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கோ, நான் இந்த ஆலமரத்தடியில் குழந்தையோட ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு நல்ல ஆலமரம், நிறைய இடல் இருக்குது, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பக்கம் இருக்கிறவாளா பின்பக்கம் இருக்கிறவாளால் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆலமரம். ஒரு 200 பசுமாடுகள் அங்கே வந்து படுத்துக்கலாம், அதேமாரி பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பாகத்தில் இவன் குழந்தையோட உட்காந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிராமணர் தீர்த்தத்துக்காக போயிருக்கார். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒரு வேடன் விட்ட ஒரு அம்பு அந்த ஆலமரத்தினுடைய இந்த ஸ்திரீ தங்கியிருக்கிற இடத்துக்கு நேர் எய்த்தா மாதிரி அதனுடைய ஒரு கிளை, அது நாலா பக்கமும் கிளை விரிச்சுன்னு இருக்கு. அதில் ஒரு கிளையில் என்றைக்கோ ஒரு வேடன் போட்ட அம்பு ஒரு அந்த மிருகத்தை நோக்கி போட்டது, அந்த மான் ஓடி போடுத்து இது வந்து அந்த கிளையில் குத்திருக்கு. இந்த ஸ்திரீக்கு அன்னைக்கு காலம், இந்த பூமியில் வந்து அவருடைய நாள் முடிஞ்சுடுத்தும். இந்த சரீரத்தை எது தாங்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, இந்த சரீரத்தை கொண்டு நாம் எந்த ஒரு நல்வினை தீவினை பயனை அனுபவிக்கணுமோ அந்த நல்வினையும் தீவினையும் பாக்கி இருந்தால் இந்த சரீரத்தில் அந்த பிராணன் இருக்கும். அது முழுக்க அனுபவிச்சாச்சுன்னு சொன்னால் உத்தரக்ஷணம் இந்த பிராணனானது உடம்பை விட்டு போயிடும், யாராலையும் அதை காப்பாற்றி அடைச்சி வைக்க முடியாது. அதனால்தான் சாத்தனூருங்கிற ஊரில் மாடு மேய்க்கிற மூலன்கிறவனுடைய பிராணன் அவன் கட்டிடம் காலியாக இருக்கும்போதே படக்குன்னு போயிடுது. அந்த மூலனுடைய சரீரத்தை மோந்து மோந்து பார்த்து இந்த பசுக்கள்லாம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுண்டு மேய்வதில் மனசு இல்லாமல் அந்த இடையில சுற்றின்னு இருக்கும்பொழுது கைலாசத்துலேருந்து இந்த சுந்தரமுனிவர் கிருப்பையினால் அந்த மூலன் உடம்பில் தன்னுடைய உயிரை பாய்ச்சி அது தான் திருமூலராக எழுந்து அந்த பசுக்களுடைய துன்பத்தை அகற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உயிரானது உடம்பை விட்டு போகும். ஒரே காரணம்தான் என்னென்னா, தொடர்ந்து அந்த உடம்பில் அனுபவிக்க வேண்டிய வினை இல்லை அப்படின்னா பிரபு. அதே மாதிரி இவளுடைய பிராணன் போக போகிறது. ஆனால் பிராணனை வாங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கா. அது எங்கே இருக்க, தெற்கு திசையில் இருக்கார் அவர், யமன். அவருடைய சேவக்காள் கால பட்டர்கள்னு பேர் அவளுக்கு. அவள் வந்து தான் இந்த காரியத்தை பண்ணுவாள் யமனுக்காக. யமனே வருவர். எப்படின்னா ஒரு விஐபியோட உயிரை எடுத்துகிட்டு போனோம்னா யமனே வருவர். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள்னா அவர் வேலைக்காரன் அனுப்பிச்சுடுவர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பிராணனை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய காற்று வீசினது. அந்த யமகிங்கிற காற்று ரூபத்தில் வந்து காற்று வீசி அந்த ஆலமரத்தில் குத்தியிருக்கிற அந்த அம்பை எடுத்து நேராக அந்த அம்பு வந்து இவருடைய வயத்தில் தைச்சு அந்த உதிரப்போக்குனால அவள் இறந்து விட்டாள். குழந்தை விளையாடின்னு இருக்க அம்மா மேலேயே, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த பிராமணன் வந்து பார்க்குறான், துக்கிக்கிறான், என் உயிராக இருக்கிற நீ இறந்துட்டாயே, எப்படியும் நீ இதை மாதிரி செத்துப்போனே, அம்பு போட்டிருக்கானே, எந்த பாவி போட்டானோ உன் மேலே அம்பை, எந்த வேடன் போட்டானோ அப்படின்னு சுத்துமுத்து பார்க்கும்பொழுது அந்த மரத்திலே இன்னொரு பக்கம் பின்னாடி ஒரு வேடன் வெயிலுக்காக கையினாலே விசிறிண்டு இருக்கான், அங்க வசத்து விசிறிண்டு இருக்கான், ஒத்திண்டு ஒத்திண்டு வேர்வையை ஒத்திண்டு. அவன் கையில் வில்லு இருக்குது, அவனுடைய தோளில் அம்பரா துணியில் நிறைய அம்பெல்லாம் இருக்குது, வில்லை தோளில் சாய்ச்சி வச்சுட்டுருக்கான். இப்படியே வந்து விசிறின் இருக்கும்போது, டே பாவி, நீ என்னுடைய சம்சாரத்துடைய உயிரை போக்கிட்டியே அப்படின்னு அவன் கையை பிடிச்சினான். அந்த பிராமணன் பிடிச்சிட்டு, வா உன்னார பாண்டியராஜாட்ட அழிச்சின்னு போகிறேன் குலோத்துங்க ராஜாட்ட அழிச்சின்னு போறேன், நீ அவன்கிட்ட நீதி கேட்கறேன், நீ இப்படி என்னுடைய மனைவியினுடைய உயிரை எடுத்துட்டியேங்கிறான். அவன் சொல்றான், உங்க சம்சாரம் இந்த இங்கே தான் தங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது, நான் வேட்டையாடவே இல்லை, நடந்து வந்துருந்தேன், வெயிலுக்காக இங்கே ஒதுங்கினேன், நான் வேர்வையை ஒத்தின்ட்டுருக்கேன், எந்த அம்பையும் எடுத்து நான் வில்லில் பூட்டவே இல்லை, ரொம்ப நேரமாக வில்லை பிடிச்சிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணவே இல்லை, உங்கள் ஆத்துக்காரி இங்கே தங்கியிருக்காங்கிறதே எனக்கு தெரியாது, அந்த ஞானமே எனக்கு கிடையாது, நான் ஒரு தப்பும் பண்ணலங்கிறான். தப்பு பண்ணினவன் எவன் தான் தப்பை ஒத்துட்டுருக்கான், வா மதுரைக்கு வா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் முறையிட்டார்கள். அந்த பிராமணன் முறையிடுறான், கோமுறை கோடா குற்றவரேரே முறையோயோ, தாமரையாழ்வாள் தன் கடிமார்வா முறையேயோ, மாமதிவானோன் வழிவருமைந்தா முறையேயோ, தீமை செய்தார் போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ. ராஜா உன்னுடைய நாட்டில் இதே மாதிரி அதர்மம் நடக்கலாமா, இப்படி ஒரு கொலை பாதகம் நடக்கலாமா, அப்பாவியா இருக்கிற ஒரு ஸ்திரீயா, ஒரு கை குழந்தையோட இருக்கிற ஒரு தாயா, பாலூட்டுகின்ற ஒரு தாயா, அந்த குழந்தைக்கு அடுத்த வேளை பால் கிடைக்காதுங்கன்னு தெரியாம கொடூர மனசோட ஒரு வேடுவன், ஏன்னா அவளுக்கு தான் அந்த மனசு கொடூரமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது, அப்படி நினைக்கிறோம். காளிதாசர் சொல்லிட்டார், ஒரு செம்படவனுக்கோ ஒரு வேடனுக்கோ மனசு கொடூரமா இருக்குன்னு நினைக்காத, அவனுக்கு வேட்டையாடும் போது அந்த மனசு இருக்கும் அவ்வளவுதான், மற்றபடி அவன் மனசு எல்லாரும் போல நல்ல மனசா தான் இருக்கும். காளிதாச கவி சொல்றாரு, மீனை பிடிக்கிறதுனால அவன் கெட்டவன் அர்த்தம் கிடையாது, வேட்டையாடுறதுனால அவன் துஷ்டன் அர்த்தம் கிடையாது. நீ வந்து இந்த நாட்டை சுந்தர பாண்டினா பகவானே ஆண்டிருக்கிறார், அவர் வழியில் நீ அவருக்கு பேரனா பிறந்திருக்கிற, உன்னுடைய நாட்டில் இவ்வாறு அதர்மம் நடக்கலாமா, மகாலட்சுமி உன்னுடைய மார்பில் இனிமேல் குடிகொள்வாளா, நீ தொட இப்ப பாவங்கள் உன் நாட்டில் நடந்தா லக்ஷ்மி உன்னுடைய ஹிருதயத்தை விட்டு போயிட மாட்டாளோ, உன்னுடைய செல்வம் குறையாதோ, அப்புறம் உன்னுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணிருக்கா, தப்பு பண்ணாமலேயே தப்பு பண்ணதை போல உன்னுடைய பிதா ஒத்தன், உன்னுடைய குலபிதா தன்னுடைய கையை வெட்டின்ட்டுருக்கான். இந்த கதை வந்து சிலப்பதிகாரம் என்ற இலக்கியங்களில் இருக்கு. அது என்னென்ன, பொற்கை பாண்டியன் ஒருத்தர், அந்த பாண்டியராஜா மாறு வேஷத்தில் தன்னுடைய மதுரை வீதிகளில் எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்காளா, திருடு போக்குவரத்துலாம் பொய் களவெல்லாம் இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக மாறு வேஷத்தில் ராஜா வந்துட்டுருக்கார். வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பஞ்சாதி பேசிக்கிறார், ஆத்துக்கார் என்ன சொல்கிறார், காசி யாத்திரை பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, காசிக்கு போயிட்டு வந்தால் எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும், நீ வந்து ஜாகிரதையாக தனியாக இருக்கணும், நீ ஜாகிரதையாக இரு, நம்ம ராஜா ஒரு தர்ம பரிபாலனை பண்ணுற ராஜா, அதனால் அவருடைய ராஜாங்கத்தில் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு இந்த பர்த்தா சொல்லும்போது, சரின்னா நான் அதேமாதிரியே இருக்கேன் அப்படின்னு பத்திரி சொல்கிறேன், அப்படி நாளைக்கு நான் வந்து இதேமாரி பிராமணர்கிட்ட அனுக்கியம் வாங்கிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு காசியாத்திரை பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் ராஜா காதில் விழுந்துருச்சு. அப்போ பொதுவாக எல்லாருடைய வீட்டையும் அவன் காவல் பண்ணுற மாதிரி விசேஷமாக இந்த வீட்டை மட்டும் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, ராஜா காப்பாத்தோர்னு இவன் தன் பத்திரிகிட்ட சொல்லியிருக்கான், அவன் சொன்னது தப்பாக போகாமல் பொறுப்பு நமக்கு வந்துருச்சு என்று சொல்லி வாரம் ஒரு முறை அந்த ஊர்காவல் போகிற ராஜா என்ன பண்ணார், டெய்லியே போக ஆரம்பிச்சிட்டார், ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்கா. அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டு மூணு மாதம் ஆகிடுத்து, பார்த்தா உள்ளுக்குள்ளே பேச்சு கேட்குறது, விளக்கறிஞர் பேச்சு கேட்டோன்னே யாரோ ஒருத்தர் வந்து வந்திருக்கா போல இருக்கு, யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராஜா என்ன பண்ணிட்டார், கதவை தட்டிட்டார். கதை தட்டினா உள்ளேருந்து யார் அது கதவை தட்டுறதுன்னு உள்ளேருந்து குரல் கேட்டது. அந்த குரல் வந்து இவருக்கு ஏற்கனவே ரெண்டு மாதம் முன்னாடி கேட்ட அந்த பர்த்தாவுடைய குரல்னு தெரிஞ்சுட்டதுனால உடனே ராஜா என்ன பண்ணார், எல்லாரும் அந்த கதையும் தட்டிட்டு ஓடிட்டார். என்னென்னா, அந்த பர்த்தாவுக்கு பத்தினி மேலே ஐயம் வரக்கூடாது, அதனால் அவளை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணார், எல்லாரும் அந்த கதையும் தட்டிட்டு ஓடி போயிட்டார். அடுத்த நாள் எல்லாரும் வந்தாங்க, வந்து நேற்றுக்கு ராத்திரி எங்கள் தெருவில் யாரோ ஒரு திருடன் எல்லார் வீட்டு கதையும் தட்டி பயமுடுத்திட்டான். ஏன்னா திருடர்கள்லாம் பயமுடுத்துவான், இன்றைக்கி வடக்கு நடக்கிறது, ஆகாசத்தில் சுடுறது, வீட்டில் வந்து நெருப்பு வைக்கிறது, அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு அர்த்தம். அதேமாரி பயமுடுத்துறான்னு சொன்னால் ராஜா கேட்டாராம், அந்த திருடனுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்படி எல்லாரும் தூங்கும்பொழுது அவளுடைய மனசில் பயம் ஏற்படுற மாதிரி கதவை தட்டின்னு போனாரா, அந்த திருடனுடைய கையை வெட்டிடணும் அப்படின்னு மக்கள் முறையிட்டாளாம். வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே தன் கையை வெட்டினான். அவன் தப்பு செய்யாமல் இருந்தும், அப்படிப்பட்ட உத்தம பாண்டிய அரசர்களுடைய வம்சத்தில் நீ வந்திருக்க, அப்போ உன்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு நடக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே ராஜா நினைக்கிறார், இந்த பூமியை ஆள்ற ஒத்தன் தன்னுடைய பிரஜைகளுக்கு அஞ்சு விதமான பயம் இல்லாமல் காப்பாற்றணும், அஞ்சு விதமாக பயம் வரும், அது என்னங்கிறத திருத்தொண்டர் புராணம் சேக்கடார் பெருமான் சொல்கிறார். மாநிலங்காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை, தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிஜனத்தால், ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால், ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பா நல்லனோ. ஜனங்களுக்கெல்லாம் முதல் ஆபத்து ராஜாட்டேந்தே வரும், ராஜாங்கத்திலேருந்தே ஆபத்து முதல்ல வரும். எப்படின்னா விஐபிஸ்னாலே மக்கள்லாம் சிரமப்படுவான், விஐபி வந்ததுனாலே ஆம்புலன்ஸ் போகாது, விஐபி வந்ததுனாலே பரீட்சைக்கு போக முடியாது, டிராஃபிக் ஜாம் வரும். அதில் முதல்ல அந்த மக்களுக்கு சிரமங்கிறது ராஜாட்டேந்தே வரும். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஒரு ராஜாட்ட மந்திரியாக இருந்த மந்திரி எழுதியிருக்கிறார். அப்படின்னா அந்த புஸ்தகத்தை ராஜாட்டையே கொடுத்தவர் அரங்கேற்றிருக்கிறார். எவ்வளவு நிர்பயமாக இருந்திருக்கார் அந்த காலத்தில், சத்தியசந்தாளா ராஜாட்ட சம்பளம் வாங்குறவன், ராஜா உன்னால தான் பிரஜைகளுக்கு முதல் பயம்னு ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்டே கொடுக்குறான்னா எவ்வளோ தைரியமாக இருக்கணும் செக்குலார் பெருமாள். ராஜாவினால பயம், அப்புறம் என்னென்னா ராஜாவை சுற்றி இருக்கிறவனால பயம், அந்த கட்சிக்காரனால பயம், தன் பரிஜனத்தால் ஊனமிகு பகைத்திரத்தால் மாற்று அரசனால பயம், பாகிஸ்தான்காரனால சைனாக்காரனால பயம் வருது. எல்லைய உரத்தில் இருக்கிறதுலாம் குண்டு தலையில் வந்து விழுந்துட்டே இருக்கேன் பகைத்திரத்தால், கள்வரால் திருடர்களால் பயம், வீதியில் போகும்போது பக்கத்தில் மோட்டர் சைக்கிளில் வந்து தாலி அறுத்துன்னு போயிடுறான், ராஜா தான் காப்பாற்றணும் எல்லாரையும், கள்வர்கள்னால பயம் இருக்கு. உயிர் தம்மால் காட்டிலேருந்து யானை உள்ளே வந்துடுத்து நாலு பேர் மிதிச்சுன்னு போயிடுத்துன்னு சொல்கிறார். அப்போ உயிர்களாலும் பயம் இருக்கு, உயிர்களால் பயம் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுற மாதத்துக்கு ஒரு தடவை ராஜா வேட்டைக்கு போகிறான், பாண்டியராஜா வேட்டைக்கு போயிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் பின்னாடி அந்த திருவிழாடெல்லாம் பார்க்குறோம். ஆகவே அஞ்சு விதமாக மக்களுக்கு பயம் வருது, அஞ்சு பயத்திலிருந்தும் ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த குலோத்தொக்க பாண்டியன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், தன்னிடம் முறையிட்ட உடனே இவனை விசாரிக்கிறான். விசாரிக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதியா சுவாமி மேலே சத்தியம்னு அவன் சொல்கிறான், யார் அந்த வேடன். உடனே மந்திரிகள் சொல்கிற இவன் வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும், அப்போ தான் உண்மையை சொல்லுவான், என்ன வாயால் விசாரித்தா சொல்ல மாட்டான், விசாரிக்கிற மாதிரி விசாரிங்கன்னொன்னே சரி நம்ம போலீஸ்காரங்கள்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தாங்க. அப்பையும் ஒரே ஸ்ருதியில் சொல்லிட்டு இருக்கான். அவருடைய முகத்தை ராஜா பார்த்தானா அதில் களங்கமே இல்லையா, நிர்பயமாக என்ன வேணால் ஆகட்டும் சத்தியத்தை தவிர இன்னொன்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் வந்து திருட சங்கல்பனாக இருக்கான். அத்தனை அடியும் வாங்கிட்டு உண்மையை தான் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது நான் இவளை கொல்லலை அப்படின்னு சொல்கிறான். உன்ன ராஜா என்ன பண்ணானா அவன் அடித்தது போதும் அவனை மட்டும் ஜெயிலில் வச்சுருங்கோ அவனை விட வேண்டாம் வெளியில் என்று சொல்லிட்டு நேராக சுவாமிகிட்ட வந்தான். சுக்கநாத பெருமானை விழுந்து வணங்கினான், கண்ணீரும் கம்பளியமாக வணங்கினான். பெருமான்ட்ட சொல்கிறான், பெருமானே நீ எனக்கு வந்து நான் ஒரு பழிக்கு அஞ்சுறேன், நான் ஏற்கனவே அவன் நிறையா அடிச்சுட்டேன், இந்த பிராமணனுக்கு நான் பதில் சொல்லணும், இவனுடைய பத்னி அநியாயமாக என்னுடைய இந்த ராஜபரிபாலனம் பண்ணுற காலத்தில் செத்து போயிருக்கா, அவனுக்கு நான் பத்னியை ஒன்று மீட்டு தரணும், இல்லை அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நீதி வழங்க வேண்டும், எத்தனையோ அநியாயங்கள் உலகத்தில் நடக்கிறது, நீதி வழங்கலைன்னா அந்த மீதி இருக்கிறவாளுக்கு மனசு நிம்மதி இருக்காது, ஆகவே எது நீதி என்று எனக்கு தெரியவில்லை, நான் தவறாக நீதி வழங்கிவிட்டால் பாவம் வந்து எனக்கு சேரும், யாருடைய பழிக்கும் நான் வந்து பாத்திரமாகக்கூடாது, நான் நீதி தவறாக வழங்கினா இது ஒன்று இந்த பிராமணனுடைய பழிக்கு வந்து நான் ஆளாகணும் இல்லை வேடனுடைய பழிக்கு ஆளாகணும், உண்மை எதுன்னு தெரியாமல் எப்படி நீதி வழங்குவது, ஆகவே இன்றைக்கி எனக்கு உண்மையை உணர்த்துவதாக என்று சுவாமிகிட்ட போய் கேட்டுனோடனே சுவாமி சொல்கிறார், அசரீரியாக சொல்கிறார், நீ அந்த பிராமணனை அழைச்சிட்டு இன்றைக்கி ராத்திரி வணிகர் தெருவில் கல்யாண கோலத்தோட ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, நாளை காலத்தில் அங்கே வந்து கன்னியாதானம் ஆகப்படுது, கல்யாணம் ஆகப்படுது, அந்த வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்த சிப்பந்திகளை போலவோ அல்லது கெஸ்ட்டு போலவோ மாறு வேஷத்தில் போய் நீ தங்கி இரு உனக்கு எல்லாம் ஸ்பஷ்டமாகும் அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டார். உன்னா இவா ரெண்டு பேரும் மாறு வேஷத்தில் போகிற அங்கே போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ராத்திரி தங்குறா, தங்கும் பொழுது அன்றைக்கி ராத்திரி இவா படுத்துட்டு முழிச்சுட்டுருக்கா தூக்கம் வராமல், அப்போ ரெண்டு பேர் பேசுகிறது காதில் விழுது, ஆனால் அவளுடைய ரூபம் தெரியல, ரெண்டு பேர் பேசுகிறா, அவர்கள் கொடும்பாச கையினராய் வாயை மென்று வரும் கடுங்கோப காலபடர், அதாவது கையிலே உடம்பிலிருந்து உயிரினை எடுக்கின்ற பாசக்கயிற்றை வைத்திருக்கிறார்கள், சினத்தினாலே வாயை மென்று கொண்டே வருகின்றார்கள், அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றார்கள், நாளை திருமணமான கையுடன் இந்த மணமகனின் உயிரை நாம் எடுத்து செல்ல வேண்டும், இந்த மணமகனோ எந்த நோயும் இல்லாதவராக கட்டிலங்காளையாக இருக்கின்றான், இவனுடைய உயிரினை எவ்வாறு எடுத்து செல்வது என்று ஒருவன் மற்றொருவனை கேட்கின்றான், அதற்கு மற்றொருவன் விடை இருக்கின்றான், இது என்ன நமக்கு சிரமமான காரியமா, முன்பு அந்த ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த அந்தணனின் மனைவியை அந்த மரத்திலே என்றோ எய்யப்பட்டிருந்த ஒரு கணை தொற்றிக்கொண்டிருக்க அதனை வலிய காற்றாக சென்று அசைத்து அவள் வயிற்றிலே பாயும் வண்ணம் செய்து அவள் உயிரை வாங்கினோமே, அதனைப் போலவே இந்த திருமண வீட்டிலே அண்மையில் கன்றினை ஈன்றிருக்கின்ற இந்த புனிற்றா பசு இதனுடைய தாம்பு கயிற்றினை அவிழ்த்துவிட்டு இதனை வெருட்டி இதனை நாம் செலுத்தினால் இது முரண்டு கொண்டு சென்று திருமணமான கையுடன் அந்த மணமகனை குத்தி கொன்றுவிடும் என்று அவன் யோசனை தருகின்றான். அதன்படியே மறுநாள் நிகழ்கின்றது. அதனை கண்ட இருவரும் உண்மையை அறிந்து என்ன பண்ணுறாங்க, வேடனை விடுவிக்கின்றான். அந்தணன் வேடனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றான். மன்னன் வேடனுக்கு நிறைய பொருள் உதவி அவனுடைய மனம் குளிரச் செய்கின்றான். அந்தணன் மறுமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு இன்பமுற்று வாழ்கின்றான் என்ற அளவில் அந்த பெருமான் இந்த லீலையை செய்தார். அப்பொழுது மன்னன் இறைவனிடத்தில் சென்று, பெருமானே, எனக்கு பழி வருமோ என்று நான் அஞ்சினேன், அங்கனமே நீர் அஞ்சி பழியஞ்சிய நாதராக ஆனீர் என்று அவரிடத்திலே பரவசமாகி அவரை பணிந்து போற்றினான் என்பது பழியஞ்சின திருவிளையாடல்.